SBS தமிழ்.
வணக்கம் பாவணன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
35 ஆண்டுகளாக நீங்கள் எழுதுகின்றீர்கள், 50 மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். இதைவிட 19 கன்னட மொழிபெயர்ப்பு ஆக்கங்களையும் நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். பாஸ்கரன் என்பதுதான் உங்களது இயற்பெயர் இல்லையா? ஆனால் நீங்கள் பாவண்ணன் என்ற பெயரில் எழுதுகின்றீர்கள். பாஸ்கரன் எப்படி பாவண்ணன் ஆனார் என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
நான் தொடக்க காலத்துல கல்லூரி காலத்துல இருந்து கவிதைகள் தான் எழுதி வந்தேன். அப்ப நான் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி என்கிற அரசு கல்லூரியில கணிதம் படித்து கொண்டு வந்தேன். அந்த சமயத்துல புதுச்சேரியில இலக்கிய அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய கவிதை போட்டி ஒன்னு நடத்தினாங்க. அந்த நேரத்துல நான் ஒரு அந்த போட்டிக்கு ஒரு கவிதை அனுப்பியிருந்தேன். அந்த கவிதை அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நான். அந்த நிகழ்ச்சி அங்க ஒரு பெரிய கவிஞர், இலக்கணம் அறிஞர், அவர் திருமுருகன் அப்படின்ட்டு அவரு அந்த கவிதைகளை எல்லாம் மதிப்பிட்டு அவர் ஒன்னொன்னா சொல்லி கொண்டே வந்தாராம். இது ஒன்னொன்னு சொல்லும் பொழுதுலாம் என்னுடைய கவிதையை சொல்லுவாருன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஒண்ணும் சொல்லல. அது கிட்டத்தட்ட கடைசியா என்னுடைய கவிதையை எடுத்து அவர் படிச்சுட்டு அந்த போட்டிக்கு வந்த கவிதையில அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை அப்படின்னு அதை அறிவிச்சாராம். பிறகு அவரை வந்து அந்த அவையில யாராவது அந்த இந்த கவிதையை எழுதியிருக்கிறது இருந்தா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பதான் அந்த சபையில உட்கார்ந்துருந்தேன். நான் மாணவன், அநேகமா அந்த கூட்டத்திலேயே நான் தான் சின்னவன். அவரை நான் எழுந்து நின்று பார்த்த உடனே அப்புறம் நான் அருகில் அழைச்சி வாழ்த்தி, உனக்கு என்ன பண்றீங்க, என்ன பேரு அப்படின்லாம் கேட்டார். அதெல்லாம் சொன்னேன். நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்க எல்லாம் கலந்துட்டோம். கலைஞ்சி வர்ற சமயத்துல நிகழ்ச்சியில ஒரு பார்வையாளர், ஒரு கொஞ்சம் வயதுல மூத்தவர், அவரை என்ன அருகில் அழைச்சி அந்த கவிதை தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். மேற்கொண்டு அவர், தம்பி நீங்க ஒரு புனை பெயர் வச்சுக்கிட்டு எழுதலாம் இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அது வரைக்கும் பாஸ்கரங்கிற பேர்லேயே தான், என்னோட சொந்த பேர்ல தான் நான் எழுதிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் திட்டம் இல்லை, நான் இந்த பேர்ல தான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னேன். இல்லை நீங்க ஒரு கவிதைய ஒரு புனை பெயர் வச்சுக்கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்னேன். நானும் சரி ஒரு விளையாட்டா தான் சொன்னேன், நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க, அந்த பேரு நான் எழுதுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் வந்து உண்மையா சொல்றீங்களா அப்படின்னாரு. ஏன்னா உண்மையா தான் சொல்றேன், நீங்க ஒரு பேர் எனக்கு சொல்லுங்க, இனிமேல் நான் அந்த பேர்ல எழுதுறேன் அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீங்க பாவணன்ங்கிற பேர்ல எழுதுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா. அவர் என்ன, அதுக்கு முன்னால நான் பார்த்ததே கிடையாது, ஆனா அதுக்கப்புறமும் அவர் நான் பார்க்கல. அவர் அந்த சர்ச்சையெல்லாம் அவர் ஒரு மகிழ்ச்சியா சொன்ன அந்த ஒரு கோரிக்கையை நானும் மகிழ்ச்சியா அவர் எடுத்து முன் வச்சு அவர் எடுத்து சொன்ன பெயர்லயே அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கல.
மரபு கவிதையில் தொடங்கிய நீங்கள் பின்னர் புது கவிதைக்கு மாறி, பிறகு சிறுகதை, கட்டுரை, நாவல், மொழிபெயர்ப்பு என்று உங்களது எழுத்துப்பணியை பல பரிமாணங்களில் தொடர்கின்றீர்கள். குறிப்பாக கன்னடாவின் பல தலித் இலக்கியங்களை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். தமிழில் தலித் எழுத்துக்களுக்கான தொடக்கத்தை ஏற்படுத்தியவை உங்களது மொழிபெயர்ப்புகள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி தலித் எழுத்துக்களை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்ததன் அந்த ஆரம்ப புள்ளி எது?
இல்ல, அது என்னன்னா அந்த சூழல்ல தான் அப்பதான் தமிழ்ல அந்த தலித் எழுத்துகளுடைய தொடக்கம் பத்திய ஒரு உரையாடல் தொடங்கி இருந்தது. அது ஒரு சரியான ஒரு தருணம். அது அதற்கான ஊக்கம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த நேரத்துல ஒரு 20 பின்னாலேயே கன்னடத்துல இருந்து அந்த எழுத்து முறை தோன்றி அதுக்கு ஒரு வலிமையான ஒரு அஸ்திவாரம் உருவாகி இருந்தது இங்க. அப்ப இந்த மாதிரியான படைப்புகள்ல தமிழுக்கு மாற்றி அதை கொடுப்பது ஒரு நல்ல வேலையா இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஊக்கம் தரும். ஏன்னா இந்த வடிவம் இருக்கு, இந்த வடிவம் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த அனுபவங்கள் நமக்கும் இருக்கு, இதை நாமும் எழுதி பார்க்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டும் அப்படின்னு நினைச்சேன். அது வழியா சில எழுத்தாளர்கள் உருவாகக்கூடும், இல்ல எழுத தயங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனதைரியத்தை அளிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தாலதான் தொடர்ந்து செஞ்சேன்.
நீங்கள் நினைத்தது போன்ற தாக்கத்தை அது ஏற்படுத்தியதா? நீங்கள் எதிர்பார்த்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டதா?
அப்பவும் இல்ல, எழுதுனாங்க. சில நிறைய படைப்புகள் வந்தது, இந்த குறிப்புகளை எல்லாம் எழுதலாங்கிற ஒரு பேசலாம் ஒரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பல பேர் அதை வந்து தொடர்ந்து செஞ்சாங்க. அவர்களுக்கு ஒரு ஆரம்பத்தை நீங்க உண்டாக்கி கொடுத்துட்டா பிறகு அவர்கள் வந்து இதே இந்த வகையில தான் வளரணும் இல்லை வளரணும்னு ஒண்ணு அவசியம் இல்லையே. வெவ்வேறு வடிவங்கள்லயும் அவங்களுக்கும் அது வளர்ந்து பாக்குற ஒரு வேகம் வந்துடும். தான் ஒரு வேகத்தை உண்டாக்கி கொடுக்கும், ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான்.
தலித் இலக்கியம் என்பது தலித்துக்களால் படைக்கப்பட வேண்டும் அப்படி என்ற வாதம் வந்து பல தரப்பாலும் முன்வைக்கப்படுவது வழக்கம். உங்களுக்கு எப்படி படுகின்றது?
இல்ல, அது அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்கு வந்து எப்பவுமே அந்த அதனுடைய மூல உணர்வுகள் தான் முக்கியமே தவிர இந்த வகைமை வந்து அவசியம் தேவையில்லை. அப்புறம் எழுத்தாளனுக்கு வந்து இது எழுத்தை மதிப்புடையவர்களுக்கு தான் இந்த வகையான இது இந்த பிரிவு இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு நல்ல வாசகனுக்கோ இல்ல ஒரு நல்ல எழுத்தாளனுக்கோ அந்த எழுத்துக்குரிய கூறுகளையும் அந்த எழுதுகிற படைப்பு எந்த அளவுக்கு தன் கலைக்கான அவசியத்தை கொண்டிருக்க வேணும்னு நினைக்கிறானோ அதுக்கு நேர்மையா இருக்கிறது தான் அவசியம். அது வெளிப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து மகிழ்ச்சி அடைவதுதான் வந்து வாசகனுடைய வேலையாகவும் இருக்கும். மதிப்பிடுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு காலகட்டத்தை ஒருத்தர் மதிப்பிடுறாரு, அது வந்து அதற்கு இணையா வாசிப்புக்கும் எழுத்துக்கும் இணையா நடக்கக்கூடிய இன்னொரு பணி. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்தை வந்து ஒரு ஆசிரியர் மதிப்பிடுறாரு. ஏன்னா காலகட்டத்தையோ வரலாற்றையோ நீங்க இன்னொரு இடத்துக்கு நீங்க சொல்லும் பொழுது அப்படி எந்த சட்டகத்துக்குள்ள நீங்க சொல்லணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சில வரையறைகள் இருக்கு. அவர்களுக்கு வந்து இந்த வகைபாடுகள் பற்றிய தேவை இருக்கு. அவர்கள் இப்படி வகைப்படுத்தி தான் நீங்க ஒரு வரலாற்றை நீங்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். இந்த வகைப்படுத்துதல் அப்படிங்கறது ஒரு 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 நாலெட்ஜுக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதுலயே நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாசகனுக்கோ அது எழுத்தாளனுக்கோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை.
இப்ப வந்து கன்னட அந்த எழுத்துக்களை நீங்கள் மொழிபெயர்க்கின்றீர்கள். கன்னட இலக்கிய உலகு, தமிழ் இலக்கிய உலகு இரண்டையும் ஒப்பிடுகின்ற போது தமிழ் இலக்கிய உலகை நினைத்து நீங்கள் பெருமைப்படுகின்றீர்களா அல்லது கவலைப்படுகின்றீர்களா?
ஒப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த சூழல் வந்து இது ஒவ்வொரு மொழித்துவமான சூழல்ங்கிறது வேற வேறு விதமாக அமைஞ்சிருக்கும். தமிழுக்கு சில சில சூழல்கள் நமக்கு சாதகமா இருக்கும், அந்த சூழல்கள் வந்து கன்னட மொழிக்கு சாதகமா இருக்காது. கன்னடத்துக்கு சில சூழல்கள் சாதகமா இருக்கும், அது வந்து தமிழுக்கு சாதகமா இருந்திருக்காது. அதனால நம்ம அப்படி நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு போயிட்டே இருந்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 20-25 மொழிகள் பிரதானமான மொழிகள், அந்த மொழிகளுடைய ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது அவசியம் இல்லை. ஆனா தமிழில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நினைச்சு நமக்கு பெருமையா தான் இருக்கும். உதாரணமா சிறுகதைகள், கவிதைகள், சிறுகதைகளும் கவிதைகளும் தமிழ்ல அடைஞ்சிருக்கக்கூடிய உயரம் வந்து எனக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட மற்ற மொழிகள்ல நடக்கக்கூடிய சாதனைகளை விட பல மடங்கு பெருசு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தொடக்க காலத்துல நாவல்ல நாம் கொஞ்சம் அது வந்து பின்தங்கி இருந்தது. ஏன்னா கன்னட பொறுத்த வரைக்கும் சிவராம காரந்த், பைரப்பா போன்ற ஒரு அனந்தமூர்த்தி பெரிய அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளுமைகள் உருவாகி வந்த நேரத்துல அதற்கு இணையான ஆளுமைகள் தமிழ்ல அப்ப உருவாகல. அது ஒரு சின்ன ஒரு ஒரு தேக்கமா இருந்தது. ஆனா அதற்கு பிறகு நமக்கு வந்து 2000 பிறகு கிட்டத்தட்ட 95-97 பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்து அந்த பழைய இழப்புகளை எல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கு பெரிய ஆளுமைகள் உருவாகி வந்துட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுல கூட ரொம்ப ஒரு கனமான ஒரு நாவல்களை உருவாக்கி ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் படைப்பாளிகள் உருவாகி வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு தமிழ்ல வரக்கூடிய எல்லா படைப்புகளையும் குறித்து பெருமிதமாக தான் இருக்கு.
நீங்கள் சொன்னீர்கள் கவிதை மற்றும் சிறுகதையின் வளர்ச்சி வந்து தமிழில் அதிக உயரத்தை எட்டியிருப்பதாக சொன்னீர்கள். அது நல்ல விஷயம்தான். ஆனால் இவற்றின் வளர்ச்சியானது நாவலின் இருப்பை குறைத்து விட்டதாக எடுத்துக்கொள்ளலாமா? உங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் 3 நாவல்கள் எழுதிவிட்டு அதற்கு பின்ன நாவல் எழுதவில்லை இல்லையா? நீங்கள் ஒரு நாவல் எழுதிவிட்டு 500 பக்கம் வரை எழுதிவிட்டு காத்திருக்கின்றீர்கள் இன்னமும். அதே நேரம் பத்திரிகை உலகம் வந்து சிறுகதை மற்றும் கவிதைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதான ஒரு போக்கு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இப்படியாக உங்களை போன்ற எழுத்தாளர்கள் நாவல்கள் எழுதுவதை குறைப்பதும் பத்திரிகை உலகு கவிதைக்கும் சிறுகதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நாவலின் இருப்பை இல்லாமல் செய்வதாக அல்லது குறைப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா?
இல்ல, அது வந்து நாவல் எழுதுவது எழுதுவதில் ஆர்வம் கொள்வதோ இல்லை எழுதுறது தயங்குறதுங்கிறதோ முழுக்க முழுக்க ஒரு எழுத்தாளனுடைய தேர்வு தான். அதை எப்படி அவன் செய்யறான் அப்படிங்கிறது இதுல ஊடகத்துக்கு வந்து ஒரு சின்ன பங்கு இருக்கலாம். வெளிப்படுத்துகிற ஒரு வசதிக்காக இருக்கக்கூடிய ஒரு பங்கு மட்டும்தான் ஊடகத்துக்கு உண்டு. ஆனால் எழுதுறதும் எழுதுவதை தேர்வு செய்யறதுங்கிறது வந்து எழுத்தாளனுடைய பங்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு பெரிய அலுவலகத்திலையும் நிறைய பொறுப்புகளை சுமந்துட்டு இருந்த ஒரு பொறுப்புல இருந்தேன். காலையில எழுந்து போனோம்னா இரவு திரும்புறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரு நாவல் கோருகிற அளவுக்கு ஒரு பெரிய உழைப்பை என்னால தொடர்ச்சியா கொடுக்க முடியல, அதற்கான கவனத்தை நான் வந்து செலுத்த முடியல. அது ஒரு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து அதை உழைச்சாதான் அதை நம்ம அதை வேலையை செய்ய முடியும். அதற்கான ஒரு கணிசமான ஒரு நேரத்தை என்னால் செலுத்த முடியாத ஒரு நேரம் தான். அதுவும் குறிப்பாக எனக்கு வந்து 97-98 அப்புறம் ஒரு பெரிய அந்த எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து ப்ரொமோட் ஆனேன். அந்த ப்ரொமோட் ஆகி அந்த பதவி உயர்வை ஏற்றுக்கிட்ட பிறகு என்னுடைய பணிகள் இன்னும் கூடுதல் சுமையாகிடுச்சு. அப்போ இந்த என்னுடைய நாவல் வேலையை நான் செய்ய முடியல. அது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு தயக்கமோ இல்லை அதுக்கான நேரத்தை என்னால் ஒதுக்கி கொடுக்க முடியாது, இயலாமையும் தான் என்னால் அதை தொடர்ந்து எழுத முடியாத காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் பணியிலேருந்து ஓய்வடைஞ்சிட்டேன், இப்போ நான் அதை தொடங்கி ஆரம்பிப்பேன். இனிமேல் ஆரம்பித்து அதை விரைவில் அதை நான் முடிச்சிருவேன்னு தான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தின் பிரபல எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள். இப்ப இலக்கிய பணியில் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான உங்களது இலக்கிய பணிக்கான போதுமான அங்கீகாரம் ஆதரவு தமிழ் உலகிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்ற திருப்தி உங்களுக்கு இருக்கிறதா, அல்லது உங்களுக்கான அந்த அங்கீகாரம் போதுமானதாக இல்லை என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கிறதா?
ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இது வந்து முழுக்க எழுத்து வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சிய கொடுக்கக்கூடிய விஷயமா, எனக்கு நானே அந்த மகிழ்ச்சியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு களமாக தான் நான் தொடக்கத்துல இருந்தே நான் அதை கடைபிடிச்சு வந்திருக்கேன். உதாரணமா நான் ஆரம்பத்துல ரொம்ப தனிமையா நான் என்னுடைய ஊர்ல இருந்து நான் எனக்கு வேலை கிடைச்சு நான் வெளி மாநிலத்துக்கு வந்து அந்த இடத்துல முதல்ல தோட்டத்துல நிறைய சிக்கல்களுக்கு நடுவுல பொருந்த முடியாம சிரமப்பட்டு அந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு தனிமையில இந்த தனிமையை வெல்வதற்காகவும் அந்த தனிமையை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றி கொள்வதற்காகவும் தான் ஒரு எனக்கு வந்து இந்த வாசிப்பு ரொம்ப உதவி செஞ்சது. இந்த வாசிப்பு அதன் தொடர்ச்சியா பிறகு எழுத்து அப்படிங்கிறது எழுதுறது வந்து அடிப்படையில எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எனக்கு என்ன அது வந்து மகிழ்ச்சியா வச்சிருக்குது, எப்பவுமே என்ன மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகமா தான் எழுத்து எனக்கு இருக்கு. அப்புறம் அதை வாசிக்கிறவங்க எனக்கு இப்பவுமே எனக்கு பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 10 பேர் படிச்சா கூட போதும், ரொம்ப பெரிய மக்கள் திரள் அதை படிச்சு அதை கருத்து சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை. என்னை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் படிச்சு அதை பத்தி ஒரு ஒரு உரையாடல் நாங்க வகுத்துக்கிட்டாலே எனக்கு அது மகிழ்ச்சியான விஷயம்தான். தமிழ் சூழல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எழுத்தாளனை கொண்டாடுறதுக்கும் அப்புறம் அதை விடுறதுக்குமான ஒரு அந்த அதை நோக்கி நீங்க வந்து நடைபோட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான நேரத்தை நீங்க வந்து அதை இழந்துருவீங்க அடிப்பு முதல்ல. ஏன்னா நமக்கு அதுவும் நமக்கு செயல்படுவதற்கான நேரம் மிக குறைவாக இருக்கக்கூடிய என்ன போன்ற எழுத்தாளர்கள் அதை நோக்கி போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அபாயமாகத்தான் முடியும். அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளை இயக்கக்கூடிய விசை இல்லை. நம்ம இயக்கக்கூடிய விசை அப்படிங்கிறது வந்து குறிப்பா என்ன, நான் சிறுகதையில இதுவரைக்கும் செஞ்சு பார்க்காத சில முயற்சிகள், சிறுகதையில கொண்டு வர வேண்டிய பல முக்கியமான மானுட தருணங்கள், இதை நான் தேடி தேடி போகிறது தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு தோணுது. அங்கீகாரம் அல்ல, எனக்கு இது இந்த தேடலுடைய விசை தான் என்னை இயக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நானும் அதை ஒரு பெரிய எதிர்பார்ப்பா அதை வந்து என்னுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வச்சுக்கிட்டதில்லை. பட் அஃப்கோர்ஸ் யாராவது படிச்சு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அது நமக்கு இயல்பாவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான்.
நீங்கள் இந்த மானுட தருணங்கள் பற்றி குறிப்பிட்டீர்கள். உங்களது எழுத்துக்களை பார்த்தால் அதிகம் வந்து ஒரு கவலைகளை வெளிப்படுத்துவதாகவும் சமூக அக்கறை தான் அதிகம் வெளிப்பட்டு நிற்கின்றது இல்லையா? பெரும்பாலும் அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள். அது மட்டுமே இந்த எழுத்துலகில் நீடித்து நிலைப்பதற்கு போதுமான ஒன்று என்று நினைக்கிறீர்கள், அப்படி எழுதுவது மட்டுமே?
ஒரு தேர்வு தான், ஒரு ஒரு ஒருவருடைய தேர்வு. பல விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த நாம் எதற்காகவோ நமக்கு மனசுக்கு மிகவும் நெருக்கமானதுன்னு தேர்ந்தெடுத்துக்கிறோம் இல்லையா. அப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு 10 பொருள் இருக்கு, அந்த 10 பொருள்ல நீங்க ஒரு பொருள் எதை இதுக்காகவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அதை முதல்ல வாங்கிக்கிட்டு வெளியில வந்துடுறீங்க. அந்த மாதிரி ஒரு 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 ஒவ்வொரு எழுத்தாளனுக்குமான தேர்வுகள் இருக்கு. அந்த தேர்வுகள் தான் வந்து நான் இதை இந்த தருணங்களை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் அவனுக்குள்ள தேடல்கள்ல வெவ்வேறு விஷயங்களை தன்னுடைய தேர்வுகளை அவர் வச்சுக்கொள்ளக்கூடும். நிச்சயமா அது ஒரு இழப்பு தான். மற்ற விஷயங்களை எழுதாமல் இந்த விஷயங்களை கூடுதல் கவனம் கொடுத்து எழுதுவது. ஆனா என்னுடைய அக்கறை இதுவா தான் இருக்கு. போதும், நான் இதை ஒட்டி எழுதினாவே என்னுடைய இருப்பை நான் வந்து நியாயப்படுத்திக்கிட்டதா எனக்கு நான் ஒரு 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 நிறைவை உணர முடியும். அதனால என்னுடைய இழப்புகளுக்கு எனக்கு தெரியும் இது வெவ்வேறு பல விஷயங்களை எழுத வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் தள்ளி வச்சுட்டு தான் தெரிஞ்சே தான் தள்ளி வைக்கிறேன். என்னால் எழுத முடியாதுங்கிறதுனாலயோ இல்லவோ இல்லை எழுத தெரியாதுங்கிறதோ இல்லை, நான் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் அதையெல்லாம் விளக்கிட்டு நான் இந்த ஒரு விஷயத்துல அதிக அழுத்தம் கொடுத்து இதை ஒட்டியே நான் எழுத்த வழிநடத்திட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையா இருக்கு.
சரி, இப்போது மீண்டும் மொழிபெயர்ப்புக்கு வந்தால் நீங்கள் இப்ப இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் நீங்களாக எழுதுவதையும் செய்கின்றீர்கள், எல்லா பிரிவுகளிலும் நீங்கள் எழுதுகின்றீர்கள், மொழிபெயர்ப்பையும் செய்கின்றீர்கள். எது வந்து உங்களுக்கு எளிதாக இருக்கின்றது? குறிப்பாக இப்போ மொழிபெயர்க்கின்ற போது தமிழ் சொற்களை கண்டுபிடிப்பதில் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் இல்லையா? அப்படி எது வந்து உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கின்றது, எது இலகுவாக இருக்கின்றது?
இல்லை, நான் இது மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு 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 சின்ன டைம் கேப் ஒர்க் மாதிரி தான். நான் சில நேரங்களில் எழுத முடியாம இருக்கலாம். அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே படித்து இது ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு படத்தை அதில் இறங்கி ஒரு 10-12 பக்கம் திரும்பிட்டே போகும்பொழுது ஒரு வேற ஒரு விதமான உத்வேகம் கிடைச்சி திரும்ப இங்கே வந்து நம்முடைய ஒரிஜினல் ரைட்டிங்க்கு திரும்பி வருவோம். ஒரிஜினல் ரைட்டிங்கை வந்து தொடர்வதற்கான ஒரு உத்வேகமாக தான் நான் வந்து மொழிபெயர்ப்பை வச்சிருக்கேன். அது வந்து இது இது குறையும் போது அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி தான், அப்படிதான் அதை நான் பார்க்குறேன்.
மிக்க நன்றி பாவண்ணன் அவர்களே, உங்களது இந்த நேரத்துக்கும் மனந்திறந்த பதிலுக்கும் மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.